ஆதியாகமம் 5:24.
ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அதன் பின்பு எபிரேயர் 11:5-6.
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான்.
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஈனோக் Revelation of the Rapture. எடுத்துக்கொள்ளலை பற்றிய ஏனோக்கின் வெளிப்பாடு. ஈனோக்ஸ் ரெவலேஷன் ஆஃப் ராப்சர், எடுத்துக்கொள்ளுதலை பற்றிய ஏனோக்கின் வெளிப்பாடு. அருமையான உலகத்தில் நம்ம வந்து ராப்சர் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? ஆமீன். எல்லா ப்ராப்ளத்துக்கும் அதுதான் முடிவு. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான முடிவு ராப்சர். உங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாத்துக்குமே முடிவு ராப்சர். அந்த குளோரியஸ் டேக்காக, அந்த மகிமையான நாளுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அது எந்த நாள் வரும், எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தில் அது வருமா என்று எதிர்பார்க்கிறோம். அதன் பின்பு நமக்கு விழிப்பு ஜெபமோ உபாச ஜெபமோ நமக்கு தேவைப்படாது. நமக்கு எந்த ப்ரேயர் ரிக்வஸ்டும் இருக்காது. நம்ம பெர்ஃபெக்ட் பிளஸ்ஸிங்கை பெற்றிருப்போம், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றிருப்போம். எல்லாருடைய கோலும் வந்து ராப்சர் தான். அதனால் அதை குறித்து நமக்கு வெளிப்பாடு தேவை. அங்கே ஏனோக்குடைய வெளிப்பாடு நம்முடைய வெளிப்பாடும் ஒன்றாக இருக்கும் என்றால், ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு பெற்றானோ அதே போல் நம்ம பங்கு பெற முடியும். சிலர் சில கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க, அதை பற்றி ஒன்றும் தவறு இல்லை. பிரசங்கத்தை ஒழுங்காக கவனித்தா உங்களுக்கு கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. பிரசங்கத்தை ஒழுங்காக கவனிக்காதனால்தான் கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. மெசேஜில் எல்லாமே தெளிவாக போதிக்கப்படுகிறது. எல்லா டாக்டினை குறித்தும் எல்லா உபதேசத்தை குறித்தும் தெளிவாக போதிக்கப்படுகிறது. நீங்கள் இன்னொரு முறை வீட்டில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மனசில் கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இப்பொழுது நான் செய்கிற பிரசங்கம் நேரம் அதிகம் கிடையாது, நான் சுருக்கமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ராப்சரில் பங்கு பெற முடியுமா முடியாதா, அல்லது ராப்சரில் பங்கு பெறக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த மெசேஜில் உங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படும். அதனால் நீங்கள் கவனமாக கவனிங்க. கர்த்தருடைய வருகையானது தாமதித்து கொண்டிருக்கிறது. அநேகர் வந்து அது வருகை தாமதிக்கிறதே என்று சொல்லி பரியாசக்காரர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து கர்த்தருடைய வருகையை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். ராப்சர் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை கேட்டாலே அவங்க பரியாசம் பண்ணுகிறாங்க. சோபனத்து மக்கள் ராப்சர்னா என்னன்னு தெரியாது. அந்த வேர்டு அவங்ககிட்ட சொன்னான்னா அவங்க பரியாசம் பண்ணுவாங்க. அதனால் பிரதர் பெனாம் என்ன சொல்லுகிறார் என்றால், ராப்சர் இஸ் அ ரெவலேஷன் ஒன்லி ஃபார் த பிரைட். ஹல்லேலூயா. த ராப்சர் என்ற செய்தியில் 65வது பேராகிராஃபில் பிரதர் பெனாம் சொல்லுகிறார், ராப்சர் இஸ் அ ரெவலேஷன் ஒன்லி ஃபார் த பிரைட். True bride of Christ will be waiting for the revelation of the rapture. உண்மையான மனவாட்டி அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்த வெளிப்பாட்டுக்காக காத்திருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், ஆனால் அந்த சீசர்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரல. உயிர்த்தெழுதலை குறித்து தானே அண்டர்ஸ்டாண்டிங் வரல. அதனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால் அவங்களுடைய மனதை திறந்தெழினார். அந்த உயிர்த்தெழுதலை குறித்து புரியும்படியாக அவங்களுடைய மனதை திறந்தெழினார் என்று லூக்கா 24:45 வாசிக்கிறோம். அதே போல் இந்த செவன் சீல் அது ராப்சராக இருக்கிறது, அது கன்னிங் ஆஃப் த லார்டாக இருக்கிறது, அது வந்து வந்துவிட்டது, மேகஸ்தம்பம் தோன்றி விட்டது, எல்லாருக்கும் அது தெரியும், மெசேஜில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் அதை குறித்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆண்டவர் மனதை திறக்காத பட்சத்தில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு வராது. நல்ல ராப்சரிங் என்ற செய்தியில் பிரதர் பெனாம் என்ன சொல்லுகிறார் என்றால், ராப்சரிங் ஃபெய்த் ஒன்லி லேஸ் இன் த மெசேஜ் ஆஃப் த ஹார்வெஸ்ட். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏதுவான விசுவாசம் அது செய்தியில் தான் இருக்கிறது. Rapturing faith only lays in the message of the hour, because rapture is a revelation that is released to the people through the message only. In the eduthukollapadalukana viswasam anadu adu or velippadaga irukkirathu, adu avrudaiya janangal avrala therindukollapatta makkalukku dhaan aandavar adai kodukkirar. Saabanathukku adai kodupadillai. நான் எலக்ட் பீப்புள், தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத மக்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. திஸ் ராப்சர் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட் இஸ் ஒன்லி ஃபார் த பிரைட். மணவாட்டிக்கு மாத்திரம்தான் அந்த வெளிப்பாடு என்று அங்கே ராப்சர் என்கிற செய்தியில் 81 பேராகிராஃபிலையும் இயேசு கிறிஸ்து எங்கள் பென்காம் எங்கே சொல்லுகிறார். அது கடைசி காலத்தில் ஜனங்கள் வந்து அவர் வருவார் வருவார் என்று சொல்லுகிறார்களே, உலகம் இருக்கிற மாதிரி தானே இருக்குது, என்னால் போல் சூரியன் உதிக்குது, என்னால் போல தானே உலகம் இருக்கிறது என்று அவர் சொல்லி அவர்கள் வந்து பரியாசம் பண்ணுவார்கள். அதே போல தான் மோசே அந்த நோவா காலத்திலே ஜனங்கள் வந்து பரியாசம் பண்ணினார்கள். நோவா மழை வருது மழை வருதுன்னு அவன் சொல்லுகிறான், ஃப்ளட்டு வருகிறது, இந்த முழு உலகமும் மூழ்கி போகும், இந்த பேழை மாத்திரம்தான் பாதுகாப்பான இடம் என்று சொல்லி 120 பிரசங்கம் பண்ணுகிறான். 120 என்னால் போல் சூரியன் உதித்து கொண்டு தான் இருக்கிறது, மழை வருவதுக்கு எந்த சான்ஸும் இல்லை, மேகம் வரவில்லை, அங்கே மழை பெய்யவில்லை. அங்கே நோவாக்கு என்ன சொல்லப்பட்டது என்றால், மெத்தூசலா அவன் மரிக்கும் பொழுது ஜலப்பிரளயம் வரும். The prophecy was that when Methuselah would die, then the flood would come. மெத்தூசலா மரிக்கும் பொழுது அங்கே ஜலப்பிரளயம் வரும் என்று சொல்லப்பட்டது. அந்த மெத்தூசலா என்னைக்கு மரிப்பான் மரிப்பான்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் அவன் சாகவே மாட்டுக்கிறான். அவன் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறான். உலகத்திலே அதிகமாக உயிரோடு இருந்தது, ஆதாமை பார்க்கிலும் அதிகமாக உயிரோடு இருந்தது இந்த மெத்தூசலா தான். 969 உயிரோடு இருக்கிறான். 1000 கொஞ்சம் வருஷம்தான் கம்மி. அதனால் அவன் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தான். ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அவர் தாமதித்து கொண்டே இருந்தார். அதே போல் தான் இப்பொழுது இந்த அவர் வருவார் வருவார்னு சொல்லி நாங்கள் நம்ம சொல்லி கொண்டிருக்கும் பொழுது முத்திரைகள் தரந்து இன்னைக்கு 60 ஆகுது. February 28 வரும்பொழுது 60 கம்ப்ளீட் ஆயிடுது. இன்னும் வரலையே வரலையே. அந்த நாள்லேயே அப்படி தான் அந்த மெத்தூசலா மரிக்கும் பொழுது அங்கே ஜலப்பிரளயம் வரும். கர்த்தர் வந்து அவனை சாகாமல் ரொம்ப நாள் உயிரோடு வச்சிட்டார். அவர் ரொம்ப நீடிய பொறுமையாக இருக்கிறார். லாங் சப்பரிங் கெப்ட் மெத்தூசலா அலைவ் ஃபார் த லாங்கஸ்ட் டைம் ஆஃப் ஆல் மென். எல்லார விட அவன் அதிக காலம் உயிரோடு இருந்தான். இதனால் ஜலப்பிரளயம் வரல. அவர் வந்து ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பொறுமையாக இருக்கிறார். 2 Peter 3:9
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய்
நம்மேல நீடிய பொறுமையா இருக்கிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் பொறுமையா இருக்கிறார். இன்னும் ஒரு சில ஆத்மா உள்ள வர வேண்டியதா இருக்கிறது. அதுக்காக ஆண்டவர் ரொம்ப லாங் சஃபரிங்க காமிக்கிறார். 60 லாங் சஃபரிங்ல இருக்கிறது. அவன் 969 உயிரோடு இருந்தான். ஏனென்றால் ஜலப்பிரளயம் வந்தது என்றால் எல்லாரும் அழிந்து போவாங்க. வார்த்தையை புறக்கணித்த எல்லாரும் அழிந்து போவார்கள். மிருக ஜீவன்கள் எல்லாமே அழிந்து போகும். மிருக ஜீவன்கள் எந்த தவறும் செய்யலை. மனுஷனுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக அவனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்த அந்த மிருக ஜீவன்களும் அழிந்து போகும். பெரிய குளோபல் டிஸ்ட்ராக்ஷன், உலகம் முழுசும் அந்த அழிவு ஏற்படும். அது குளோபல் லெவலில், உலக லெவலில் அது இருப்பதனால ஆண்டவர் அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். அது பாருங்கள், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த ஜல பிரளயம் வருகிறது. அதே போல தான் ராப்சர் வந்த பிறகு உலகமானது அழிஞ்சு போகும். இதுக்காக ஆண்டவர் வந்து ரொம்ப பொறுமையை கடைப்பிடிக்கிறார், ரொம்ப லாங் சஃபரிங்காக இருக்கிறார். அவர் ரொம்ப பொறுமையாக இருக்கிறார். அதனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது, ஆனாலும் அது ரொம்ப காலதாமதம் ஆகாது. கடைசி ஆத்மா உள்ள வரும் பொழுது ராப்சர் அங்கே நிகழும். ஆமென். ஆகான் என்கிற ஒருவன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போன நிமித்தமாக அவன் ஃபேமிலிக்கே அழிவு வந்தது. அதே போல எரியோவை நம்ம பார்க்கும் பொழுது சிட்டி லெவலில் அழிவு வந்தது, ஒரு பட்டணம் அழிந்து போனது. அதே போல சோதம் குமாரா, ரெண்டு பட்டணங்கள் அங்கே அழிந்து போனது. கீழ்ப்படியாதனாலே அழிந்து போனது. ஜட்ஜ்மெண்ட் வந்தது. நான் நோவா காலத்தில் முழு உலகமும் அழிந்து போனது. இப்பொழுதும் முழு உலகமும் அழிய வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் அந்த அழிவை கொண்டு வரதுக்கு ஆண்டவர் வந்து காலதாமதமாக இருக்கிறார், நீடிய பொறுமையாக இருக்கிறார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அதுதான் காரணமாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே கர்த்தர் எலியா தீர்க்க தரிசியை அனுப்பியிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசி வந்து மல்கியா 4:5-6 நம்முடைய விசுவாசத்தை, ஆதி பெந்தகோச அந்த அப்போஸ்தல விசுவாசத்துக்கு திருப்பி இருக்கிறார். ஆமென். 2 groups of people இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க, இன்னொருத்தர் வார்த்தையை வந்து மறுதளிக்கிறாங்க. ப்ரோட்டஸ்டன் அண்ட் கத்தோலிக்க பீப்புள் உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இந்த மெசேஜை பிலீவ் பண்ணல. அவங்க பிளைண்டாக இருக்கிறாங்க. குருட்டுத்தன்மை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. மனவாட்டிக்கு மட்டும்தான் ஆண்டவர் இந்த வெளிப்பாடை கொடுத்துருக்கிறார். த ராப்சர் இஸ் அ ரெவலேஷன் டு பிரைடு. மனவாட்டிக்கு மாத்திரம்தான் அது கொடுத்துருக்கிறது. ஃபெய்த் மீன்ஸ் ரெவலேஷன். விசுவாசம் என்றால் வெளிப்பாடு என்று அர்த்தம். ஏனோக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்துருந்தார். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏதுவான அந்த வெளிப்பாடு, அந்த ஃபெய்த் அவனுக்குள்ளே இருந்தது. அதுதான் அவனை வந்து மேலே கொண்டு சென்றது. அதே போல் நம்ம ராப்சரிங் ஃபெய்த்தை பெற வேண்டும். இப்பொழுது ஏனோக்கு அதை எப்படி பெற்றானுங்கிறத நம்ம விளக்கி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். த ஃபஸ்ட் ராப்சர் ஸ்டார்டட் வித் ஏனோக். மொத்தம் பைபிளில் 6 rapture பற்றி போட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் 3, புதிய ஏற்பாட்டில் 3. ஃபஸ்ட்டு ராப்சர் வந்து அது வந்து ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலாக இருக்கிறது. அதுதான் ஃபஸ்ட்டு ராப்சர். அவன் ஆதாமுக்கு 7th generation வந்தான். அல்ல, ஆதாம் முதல் ஆதாம், அது சேத்து, அதுக்கு பிறகு ஏனோசு, கேனான், மகாலியேல், அது பிறகு யாரது, யாரதுக்கு பிறகு ஏனோக்கு 7. நோவா வந்து 10th generation. அப்பொழுது முழு உலகமும் 10 generations அழிஞ்சு போனது. அவங்கெல்லாம் ரொம்ப காலம் உயிரோடு இருந்தாங்க. 2000 7 generations உலகம் நிறைஞ்சி போச்சு. ஆண்டவர் ஆதாமியை உண்டாக்கி 2000 உலகம் மனது அழிஞ்சு போயிட்டுது. குளோபலி டிஸ்ட்ராய்டு, உலகம் முழுசும் அழிஞ்சு போனது. ஆதாம் ஏனோக்கு வந்து ஆதாமுக்கு 7th generation இருக்கிறான். ஏனோக்கு அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏதுவான விசுவாசத்தை உடையவனாக இருந்தான். அதனால் கர்த்தர் அந்த விசுவாசத்தின்படி அவனை எடுத்துக்கொண்டார். அதே ஏனோக்கு கொடுத்த விசுவாசமானது இந்த கடைசி காலத்திலே நமக்கு வந்திருக்கிறது. ஏனோக்கு ஒரு ஷேடோவாக இருக்கிறான், நம்ம வந்து ரியாலிட்டியாக இருக்கிறோம். ஏனோக் வாஸ் த 7th ஃப்ரம் ஆடம், ஆதாமிலிருந்து 7th generation. அதே போல் நம்ம 2nd Adam ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ் கிரைஸ்டிலிருந்து நீங்கள் 7th generation இருக்கிறீர்கள். இந்த 7 generations 2000 கவர் பண்ணுகிறது. அதான் எபேசு, சிமினா, பெர்கமு, தேத்தீரா, சர்வை, பிலதெல்பியா, லவோதேக்கியா, 7th generation இருக்கிறீங்க. நீங்கள் லுத்தர் காலத்தில் இல்லை, நீங்கள் வெஸ்லி காலத்தில் இல்லை, நீங்கள் கொலம்போ காலத்தில் இல்லை, நீங்கள் பபுல் காலத்தில் இல்லை, நீங்கள் கடைசி காலத்தில் இருக்க ஏழாவது தலைமுறையில் இருக்கிறீங்க. நோவா எப்படியோ அந்த ஏனோக்கு எப்படியோ அதே மாதிரி நம்ம இருக்கிறோம். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல் நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஏழாவது சபை காலம், செவன்த் சர்ச்சேஜில் இருக்கிறோம். ஏனோக்கு முன்னால் ஆறு பேர் இருந்தாங்க, அந்த ஆறு பேரும் மரிச்சு போனாங்க, அவங்களுக்கு ரேப்சர் வரல. அதே போல் நமக்கு முன்னால் இருந்த இந்த சபை காலத்தில் இருந்த பசுத்தவான்கள் எல்லாருமே மரித்து போனாங்க. சொல்லப்போனால் ஏழு தூதர்களும் மரித்து போயிட்டாங்க. இப்போ ஏழு தூதரில் ஒரு தூதர் கூட இப்போ உயிரோடு இல்லை, எல்லாருமே அவங்க மரித்து போனாங்க. நீங்கள் அதுக்கு பிறகு ஜீவிக்கிறீங்க. இது வந்து ரேப்சர் டைமாக இருக்கிறது, சீசன் அண்ட் டைம் ஆஃப் ரேப்சர் கரெக்டாக அதுக்கு மேட்ச் ஆகும். அதுதான் நான் மேட்ச் ஆகிறத கவனிக்கன்னு சொல்கிறேன். நான் வந்து பைபிளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். இந்த பைபிளை வச்சு நான் தீர்க்கதரிசி ரெவலேஷனை சொல்கிறேன். சொல்கிற பைபிளை எடுக்க மாட்டாங்க இந்த நேரத்துக்குரிய பாஸ்டர்கள் வந்து பைபிளை எடுக்க மாட்டாங்க. சும்மா பைபிளை வச்சுருப்பாங்க, ஆனால் அதை வந்து எடுக்க மாட்டாங்க. உங்கள் விசுவாசம் இந்த பைபிள் மேலே தான் இருக்கணும், இந்த வசனத்து மேலே தான் இருக்கணும். அதுக்கு தீர்க்கதரிசி என்ன விளக்கம் கொடுக்குறார், என்ன வியாக்கியானம் கொடுக்குறார், என்ன வெளிப்பாடு கொடுக்குறாருங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதை நம்ம படிச்சிருப்பனால அந்த ரெவலேஷன்லாம் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறது இந்த வசனத்தை தான் சொல்லணும், இதான் சரியான முறை. ஆனால் இப்பொழுது ராங்கான முறையை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. எல்லா சபையிலையும் ராங்கான முறை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு, சரியான முறை கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அதனால தான் எல்லாருமே சலனமாக இருக்கிறாங்க, குழப்பவாதிகளாக இருக்கிறாங்க. நீங்கள் விசுவாசம் வந்து இந்த பைபிள் மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து குழப்பம் வராது. அப்படி பைபிள் மேலே நம்ம வைக்க சொன்னால் அதை சாபனன்னு சொல்லுவாங்க. இந்த வெளிப்பாடு உள்ளத்தில் இருக்குது, பெனாமுடைய செய்தி உள்ளத்துக்குள்ளே இருக்குது. நான் பைபிளை வச்சு நான் அதுக்கு சொல்கிறேன், அதை வளைக்கி அதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதான் நீங்கள் பார்க்கறது அந்த பைபிளை தான் பார்க்கணும், ஏனோக்கா தான் பார்க்கணும். எனக்கு பைபிளில் இருக்குது, அதை குறித்து பெனாமி என்ன விளக்கம் கொடுக்குறாரு, அந்த ரெவலேஷன் என்ன என்பதை கவனிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 10:7 இந்த செவன்த் ஏஞ்சல் மெசேஜ் தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனோக் வந்து கிரேட் மிஸ்ட்ரி அவனுக்கு அன்ஃபோல்ட் ஆனது, அவனுக்கு விளக்கி காண்பிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பைபிள் வந்து எதுனா ஆண்டவர் வந்து அவர் வானத்திலே ஃபஸ்ட்டு பைபிளை எழுதினார். நட்சத்திரங்களில் அவர் தம்முடைய பைபிளை எழுதியிருக்கிறார். ஃபஸ்ட் பைபிள் வாஸ் ரிட்டன் இன் சேடக், ரிட்டன் இன் த ஸ்டார்ஸ், த சோடக். இதை என்ன சென்றால் ராசிகளிலே அது எழுதப்பட்டது, ஃபஸ்ட் பைபிள். ரெண்டாவது பைபிள் ஸ்டோனில் எழுதப்பட்டது, பிரமிடில் எழுதப்பட்டது, பிரமிடை வந்து ஏனோக்கு கட்டினார். மூணாவது பைபிள் பேப்பரில் எழுதப்பட்டிருக்கு, ரிட்டன் வேர்டு. அதனால் காட் ரோட் 3 பைபிள்ஸ் என்று பிரதர் பிரனான் சொல்லுகிறார். ஏனோக்கு வந்து செகண்ட் பைபிளை எழுதுனா இன் சிம்பிள் ஆஃப் த பிரமிட், பிரமிடில் அது எழுதப்பட்டிருக்கு. அப்படி எழுதப்பட வேண்டும் என்றால் முதல் பைபிள், அவன் காலத்தில் இருந்த பைபிள் வந்து நட்சத்திரங்களில் தேவன் தம்முடைய பைபிளை எழுதியிருக்கிறார், ராசிகளிலே தம்முடைய பைபிளை எழுதியிருக்கிறார். அதனால் அந்த நட்சத்திரம் தோன்றும் காலத்தை வைத்து இப்பொழுது என்ன காலம் என்று கணித்தார்கள். ஒவ்வொரு பைபிள் அங்கே எழுத, பைபிளில் இருக்கிற சத்தியம் முழுசும் இந்த ராசிகளில் இருக்கிறது. ராசிகள் வந்து எதில் ஆரம்பிக்கிறது என்றால் கன்னி ராசியில் ஆரம்பித்து அது சிம்ம ராசியில் அது முடிகிறது. அது வெர்ஜின் விர்கோ, அது வெர்ஜினில் ஆரம்பித்து அது லயனில் முடிகிறது. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து கன்னி பிறப்பின் மூலமாக வந்து அவர் சிங்கமாக ராஜாவாக உலகத்தை ஆளுக செய்கிறார். அதனால் அந்த ராசிகளில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இது வந்து ஏனோக்குக்கு அது நல்லா தெரியும், அவனுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நமக்கு இப்போ அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அது நமக்கு பேப்பரில் எழுதப்பட்டிருக்கு, தெளிவாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பேப்பரில் எழுதலை, அது ராசிகளில் எழுதப்பட்டது. அது எழுதப்பட்ட அந்த ராசிகளில் எழுதப்பட்ட அந்த பைபிள், நட்சத்திரங்களில் எழுதப்பட்ட அந்த பைபிளை ஏனோக்கு அதுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஏனோக்குக்கு ஆண்டவர் அதை ஓப்பன் பண்ணினார், அதை ரிவீல் பண்ணினார். அப்பொழுது அவனுக்கு வந்து முழு சத்தியமும் அவனுக்கு தெரியும். அவனுக்கு பைபிளில், இந்த ரிட்டன் பைபிளில் இருக்கிற எல்லா சத்தியமும் அவனுக்கு அந்த ராசிகளை பார்க்கும் பொழுது அவனுக்கு தெரியும், கர்த்தர் அவனுக்கு அதை ஓபன் பண்ணினார். A great mystery unfolded to him because the first Bible that Enoch had was the first written in the star. அது நட்சத்திரங்களில் எழுதப்பட்டிருந்தது, அதை ஓபன் பண்ணனால ஆண்டவர் அவனுக்கு அதை அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்ததுனால அந்த மிஸ்ட்ரி, அந்த ராசிகள் எழுந்த மிஸ்ட்ரியானது, ரகசியமானது அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறதுனாலே, தேவன் அதை ஓபன் பண்ணினபடினாலே அவன் பிரமீடை ஏற்படுத்தினான். ரெண்டாவது பைபிள், செகண்ட் பைபிள், இந்த சிம்பிள் ஆஃப் பிரமீட். இந்த ஃபர்ஸ்ட் பைபிளை குறிச்சதான வெளிப்பாடு அவனுக்கு வரலன்னா அவன் செகண்ட் பைபிளை எழுத முடியாது. அந்த வெளிப்பாடை வச்சு தான் அது அவனுக்கு ஓபன் ஆச்சு. அதை ஓப்பனா கத்தர் அவனுக்கு அதை ஓப்பன் பண்ணினால அவன் செகண்ட் பைபிளை எழுதினான். அதில் பிரமீடில் முழு சத்தியமும் இருக்கிறது, அதனுடைய அளவு எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது. செவன் ஸ்டெப்பில் கிங் சாம்பருக்கு அங்கே வருகிறாங்க, அதிலிருந்து ராப்சர் வருகிறது. இப்படியாக பிரதப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறார், இப்பொழுது பேசக்கு நேரம் கிடையாது. அதனால் பிரமீடில் அது எல்லா பைபிளில் இருக்க எல்லா சத்தியங்களும் அதில் எழுதப்படும். ஸ்டோனில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார் அந்த அளவுகள், அந்த எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது அது எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து என்ன செய்யலைன்னா, அங்கே கேப்ஸ்டோன் வைக்கலை. எனக்கு பிரமிடு கட்டினான், அது மொட்டையாக தான் இருக்கே ஒழிய அது மேலே கேப்ஸ்டோன் வரல, தலைக்கல் அதன் மேலே வரல. ஏனென்றால் அது அந்த நேரம் கிடையாது. தலைக்கல் எப்பொழுது வரும் என்றால் மேரேஜ் யூனியன் வரும் பொழுது தான் அது வரும். மேரேஜ் டைம் வரும் பொழுது தான் தலைக்கல் வரும். இப்பொழுது தலைக்கல் வந்திருக்கிறது, இது மேரேஜ் டைம். ஹல்லேலூயா. எனக்கு டைம் வந்து மேரேஜ் டைம் இல்லாதனால தலைக்கல் அதில் வைக்கப்படலை. இன்னைக்கும் அதில் தலைக்கல் இல்லாமல் இருக்குது. எகிப்தில் அதை கட்டினான், பூமியினுடைய சென்டர் பகுதியில் கட்டியிருக்குது. அதனால் அது எந்த பூமி அதிர்ச்சியும் அதை சேதப்படுத்தவில்லை, அது நிழல் விழாது. பெரிய பல ஆயிரக்கணக்கான டன் கல்லை வந்து அவங்க மேலே ஏற்றிருக்காங்க. இன்றைக்கு அதை ஏற்றுறதுக்கு எந்த மிஷினும் கிடையாது, அவ்வளோ உயரத்தில் ஏற்ற முடியாது. ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கு இடையில் சாந்தோ சிமெண்டோ கிடையாது, அது அப்படியே ஃபிட்டாக இருக்குது. ஒரு பிளேடை கூட உள்ளே சொருக முடியாது, அவ்வளோ கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. உலக ஏழு அதிசயங்களில் அந்த பிரமீடு ஒன்று. சில பிள்ளை வந்தால் கூட அது பாதிக்கப்படலை, அது இன்னும் அப்படியே இருக்குது. அது என்ன, கடந்த வாரத்தில் பிரசங்கம் பண்ண மாதிரி, அது வந்து மிருக சிரீதம், அங்கே அருமீன்கள், அந்த ராசியை பார்த்து அதை வச்சு தான் அவன் சென்டரில் கட்டியிருக்கிறான். அதனால் உலகத்தினுடைய சென்டர் எதுனா பிரமீடு தான் உலகத்தினுடைய சென்டர். இப்படியாக அந்த ஏனோக்கு அந்த பிரமீடை கட்டினான். இன்றைக்கு நம்ம அதே சத்தியம்தான் இங்கே ஸ்டாச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேனில் இருக்குது. சத்தியம் வந்து மாறாதது, ஆனால் வந்து அது ஃபார்ம் மாறுது. முதல்ல ராசிகளில் இருந்தது, ரெண்டாவது பிரமீடில் வந்தது, இப்பொழுது பேப்பரில் எழுதப்பட்டிருக்கு, ரிட்டன் பைபிள். God wrote three Bibles. The first one was in heaven, the second one was in pyramid, third one on the earth. And every one of them agree with one another. இந்த மூணு பைபிளும் ஒன்னோட ஒன்று எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஒன்னோட அது சேம் ரெவலேஷன் தான். அதனால் அவனுக்கு அந்த ராசிகள் ஃபஸ்ட்டு பைபிள் வந்து நமக்கு தெரியாது, அந்த ராசிகளை பற்றி நமக்கு தெரியாது. யோனோக்கு அது தெரியும், அதை வச்சு தான் செகண்ட் பைபிள் எழுதியிருக்கிறான். இந்த பிரமீடில் இருக்கிறது தான் இந்த பைபிளில் இருக்குது, அதில் இருக்க சத்தியம்தான் இந்த பைபிளில் இருக்குது. இப்பொழுது மூணு பைபிளும் சேம் தான், சேம் ரெவலேஷன், சேம் ட்ரூத். அது எல்லாமே ஒரே சத்தியத்தை தான் அது சொல்லுது, சேம் ரெவலேஷன். அந்த வெளிப்பாடு அவனுக்கு இருந்தனால கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவனை மேலே எடுத்துக்கொண்டார். Enoch walked with God, for God took him because he pleased God. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். எபிரேயர் 11 அதிகாரம் 5-6 வசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான்.
அவன் தேவனுக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னதாக அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். By faith Enoch was translated that he should not see death, மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஏனென்றால் God translated him, கர்த்தர் அவனை மறுரூபப்படுத்தினார், அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக ஹி ஹேட் திஸ் டெஸ்டிமனி தட் ஹி பிளீஸ் காட், அவன் தேவனை பிரியப்படுத்தினான் என்று அவன் சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று 6 வாசிக்கிறோம். அதனால ஏனோக்குடைய லைஃப்ல 3 things நம்ம பார்க்கிறோம், 3 காரியங்களை பார்க்கிறோம். 3 வந்து முக்கியமான காரியம். முதலாவது அவன் தேவனோடு நடந்தான், ஹி வாக்டு வித் காட். 2 பேர் ஒருமித்து போகாதபடி ஒன்றாக நடக்க முடியாது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒற்றுமை இல்லை, உள்ளுக்குள்ள மனஸ்தாபம் இருக்கு, அங்கே அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குன்னா 2 பேரும் ஒன்றா நடந்து போக மாட்டாங்க. ஒருத்தர் முன்னால் போவாங்க, ஒருத்தர் பின்னால் வருவாங்க. 2 பேரும் சைட் பை சைடாக போகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள சமாதானம் இருக்குன்னு அர்த்தம். அதே போல் வந்து எனோக்கு வந்து தேவனோடு கூட அவன் அக்ரிமெண்ட் உடையவனாக இருந்தான். பை ஹிஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் த வேர்ல்டு, நம்ம வார்த்தையோடு கூட நம்ம லைஃப் ஒன்றி போகும் என்றால் நம்ம அவரும் அவனமும் ஒன்றா நடந்து போகலாம், அல்லது நம்ம ஒன்றா நடந்து போக முடியாது. அவனுக்கு அங்கே ஆண்டவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பைபிள் சோடக் அந்த ராசிகள் பைபிளை அங்கே வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாடின்படி அவன் நடந்தான், அதுக்கு ஒத்து போனான், அதனால் அவன் தேவனோடு நடக்க முடிந்தது, அல்லது அவன் தேவனோடு நடக்க முடியாது. அதே போல் இந்த நேரத்துக்குரிய மெசேஜோடு கூட உங்கள் லைஃப் ஒன்றி போகவில்லை என்றால் நீங்கள் நடக்க முடியாது, தேவனோடு நடக்க முடியாது. இந்த வார்த்தை ஒன்று சொல்லுது உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருந்தால் நீங்கள் நடக்க முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், ஈ நாட் வாக்ட் வித் காட். 2வது அவன் தேவனை பிரியப்படுத்தினான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். ஹி பிளீஸ் காட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பர்சனல் ஃபெய்த், அவனுக்கு தனிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது. அவன் பெற்றுக்கொண்ட வெளிப்பாட்டின் மேலே அவனுக்கு விசுவாசம் இருந்தது. அவனுக்கு என்டையர் மிஸ்ட்ரி ஆஃப் ரெடெம்ப்ஷன், அந்த மீட்பின் திட்டத்தை குறித்த எல்லாமே அந்த நிஜண்டால் அந்த ரகசியமெல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அவனுக்கு ஒரு பர்சனல் டெஸ்டிமோனி, தனிப்பட்ட பிரகார மாதிரி சாட்சி இருந்தது. பாருங்கள், நான் எத்தனை வருஷம் வார்த்தையை போயிச்சு கொண்டிருக்கிறேன், ஏதாவது ஒரு பிரசங்கத்தில் உங்களுக்கு குழப்பம் வருதா? என்னுடைய நான் பிரசங்கம் பண்ணுற சத்தியம் எவ்வளோ கிளியராக இருக்கிறது, கொஞ்சம் கவனித்து கேட்டாலே எல்லாம் புரியும். இத்தனை வருஷம் விளங்காத சத்தத்தை நான் சொல்லலை, இன்னைக்கு அநேகருடைய பிரசங்கம் விளங்காத சத்தமாயிருக்கு. இது விளங்குற சத்தம், இது பைபிளிக்கல் வாய்ஸ். இது எல்லாம் பைபிளில் இருந்தான் சொல்கிறேன், தீர்க்கதரிசி வெளிப்பாடை கனெக்ட் பண்ணுறேன். நான் அந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு நான் பிரசங்கம் பண்ணலை. அதனால் பாருங்கள், உங்களுக்கு கிளியர் வாய்ஸ், உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு பர்சனல் ஃபெய்த் இருக்குது, தேவனுடைய வார்த்தையின் மேலே பர்சனல் ஃபெய்த். ஆண்டவர் எப்படி 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 செய்கிறார், 5 நிமிஷத்தில் ஃப்ரம் எட்டர்னிட்டி டு எட்டர்னிட்டி உங்களுக்கு சொல்லிடுவேன், 5 மணி நேரமும் போதிப்பேன். நித்தியத்திலேருந்து நித்தியம் வரைக்கும் தேவனுடைய பிளான் என்ன கடகடன்னு சொல்ல முடியும். நமக்கு அந்த குறித்து ஒரு பர்சனல் ஃபெய்த் இருக்குது. கர்த்தர் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் என்ன செய்கிறார், பைபிளில் ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எப்படி அது ப்ராக்ரெஸ் ஆகி கொண்டு போகிறது எல்லாத்தையும் சொல்ல முடியும். அந்த என்டையர் பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன் மனசில் இருக்குது. எனக்கு அப்படி தான் இருந்தது, எப்படி வந்தது என்றால் அந்த ராசிகளை பார்த்து வந்தது. அதனால் அவன் பிரமிடு அங்கே ஏற்படுத்தினான், செகண்ட் பைபிள் எழுத முடிஞ்சது. அங்கே ராசிகளில் என்ன எழுதினாரோ அதுதான் அங்கே ஸ்டோனில் இருக்கிறது. இதுதான் அவனுக்கு கம்ப்ளீட் பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷனை குறித்த அந்த தெளிவு இருந்தது. அதனால்தான் அவன் தேவனை பிரியப்படுத்தினான், அந்த விசுவாசத்தினால்தான் தேவனை பிரியப்படுத்தினான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு, அவனுக்கு அந்த விசுவாசம் கரெக்டாக இருக்கு, அவனுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. பைபிளில் குழப்பம் இல்லை, தீர்க்கதரிசி செய்தியில் குழப்பம் இல்லை, கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பொழுது அதுதான் ஃபெய்த். அந்த ஃபெய்த்து தான் தேவனை பிரியப்படுத்துகிறது. அப்படி அவனை பிரியப்படுத்தினால அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால் தேவனை பிரியப்படுத்தினான். முதல்ல எனக்கு வாக்ட் வித் காட், 2வது அவன் தேவனை பிரியப்படுத்தினான். எப்படி பிரியப்படுத்தினான், என்டையர் ரெவலேஷன் அவனுக்குள்ளே இருக்கு, முழு வெளிப்பாடும் முழு பைபிளும் அவனுக்குள்ளே இருக்கு. அதே போல் நீங்கள் பிரசங்கத்தை ஒழுங்காக கேட்டிங்கன்னா முழு பைபிளும் உங்கள் இதயத்தில் இருக்கும். இதுதான் ஆண்டவரை பிரியப்படுத்து. அதன் பின்பு என்ன நம்ம தெரிகிறோம் என்றால் எனோக் ஹேடு ஃபெலோஷிப் வித் த ஃபர்ஸ்ட் ஆடம். ஃபர்ஸ்ட் ஆடம் கூட அவனுக்கு தொடர்பு இருந்தது. என்ன அந்த வருஷத்தை கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 200 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு கணக்கு கால்குலேட் போட்டு போட்டேன், போட்டேன் அளவுக்கு ரைட்டுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏனோக்கு ஆதாம் உயிரோடு இருக்கிறான், ஆதாமுக்கு பிறகு சேத்து, சேத்துக்கு பிறகு ஏனோஸ், ஏனோஸுக்கு பிறகு கேனான், கேனான் பிறகு மகாலியல், மகாலியல் அதுக்கு பிறகு வந்து யாரேத், யாரேத்துக்கு பிறகு ஏனோக்கு, ஏழாம் தலைமுறையாக இருக்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வருஷத்தை கணக்கு பொழுது ஆதியாம ஐந்தாம் அதிகாரத்தில் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆதாம்கிட்ட ரொம்ப நாள் அவன் பேசியிருக்கிறோம். இவன் உயிரோடு இருக்கல, ஆதாமும் உயிரோடு இருக்கான், ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப வருஷம் 930 வருஷம் உயிரோடு இருக்கிறாங்க. அப்படின்னா ஆதாம் எவ்வளோ காலம் ஏழு சந்ததியை பார்க்குறான். நீங்கள் வந்து உங்களுக்கு 80 வயசு ஆனாலே நீங்கள் 3 சந்ததியை பார்க்கலாம். நீங்கள் சீக்கிரம் செத்து போனீங்கன்னா சந்ததி ஒரு சந்ததியை தான் பார்க்க முடியும். 7 வயதில் மறித்து போனால் ஒரு சந்ததியை கூட பார்க்க முடியாது. நீங்கள் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தீங்கன்னா நிறைய உங்கள் பேர பிள்ளைகளை, அதுக்கு பேர பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் ஆதாம் கூட இவன் நேரடியாக பேசுகிறான். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே ஆதாமோடு இவன் காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஆதாமுக்கு ஆதாம்கிட்ட வந்து எல்லா சத்தியத்தையும் அவன் பெற்றிருப்பான். ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார், எப்படி பாவம் வந்தது, எல்லா சீக்கிரட்டும் அவனுக்கு தெரியும். நட்சத்திரங்களில் ஆண்டவர் தமிழை பைபிளை எழுதியிருக்கிறார், ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் எல்லா ரகசியமும் அவனுக்கு தெரியும். இதுதான் தேவனை பிரியப்படுத்துது. அதே போல் இன்றைக்கி உங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷனை குறித்து ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த பிரசங்கம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வர வேண்டும். அதெல்லாம் ஹி ஹேட் ஃபெல்லோஷிப் வித் த ஃபஸ்ட் ஆடம். அதெல்லாம் ஃபஸ்ட் ஆடமோடு அவன் அவன் ஐக்கியம் வைத்திருந்தான். இன்னைக்கு நம்ம செகண்ட் ஆடமோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஃபஸ்ட் ஆடம் வந்து அங்க பைபிளில் ஆண்டவர் உண்டாக்கின மனுஷன், செகண்ட் ஆடம் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. சரி, நம்ம செகண்ட் ஆடமோடு கூட நம்ம மேரேஜ் யூனியன் பண்ணியிருக்கிறோம், நம்ம இன்விசிபிள் யூனியன். இந்த மெசேஜை நம்ம வந்து ஏன்னா மெசேஜோடு நம்மளுடைய சோலை இணைக்கும் பொழுது அது மேரேஜ் யூனியன். இப்போ அவரோடு கூட நமக்கு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வேணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ராப்சரில் பங்கு பெற முடியாது. நம்ம இன்டலெக்சுவலாக சத்தியத்தை அறிஞ்சால் போதாது, தேவனோடு ஐக்கியப்படும். நம்ம செகண்ட் ஆடம் ஜீசஸ் கிரைஸ்டோடு இந்த மெசேஜ் நமக்கு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. சோடக் டு த பிரமிடு, பாருங்கள், சோடக்கிலிருந்து ராசிகளிலிருந்து அங்கே பிரமிடு வருகிறது. பிரமிடுலேருந்து ரிட்டன் பைபிள் வருது, எழுதப்பட்ட பைபிள் ஒன்றுலேருந்து ஒன்று வருது. அதெல்லாம் இது தேட் பைபிள், ரிட்டன் வேர்டு வருகிறது. ரிட்டன் வேர்டு என்ன செய்கிறது என்றால் ஃப்ளஷ்ஷாக மாறுது. அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதன் பின்பு 14 வசனத்தில் யோவான் 1 பண்ணல, அந்த வார்த்தை மாம்சமானது, அது நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, இந்த வேர்ட் பிகேம் ஃப்ளஷ். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வரும் பொழுது அந்த எழுதப்பட்ட வார்த்தையானது மாம்சமாக மாறிடுது, இது வேற ஒரு ஃபார்மாக மாறிடுச்சு. முதல்ல ஸ்டார், ரெண்டாவது ஸ்டோன் பிரமிடு, அதன் பின்பு என்ன ரிட்டன் வேர்டு, அந்த ரிட்டன் வேர்டு ஃப்ளஷ்ஷாக மாறுது. அதெல்லாம் நீங்கள் வரிசையாக கவனிக்கணும். ஸோ பைபிள் வந்து ஒரு கிரேட் மிஸ்ட்ரியாக இருக்குது, அது ஒரு இன்ட்ரெஸ்டான புஸ்தகம், நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால் பாருங்கள், அந்த ரிட்டன் வேர்டு வந்து வேர்ட் பிகம் ஃப்ளஷ், வார்த்தையானது மாம்சமானது. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தையும் அது மாம்சமாகும் பொழுது அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்பொழுது என்னென்னா இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் அங்கே மணவாட்டியை குறித்து எழுதப்பட்டது எல்லாமே ஓல்ட் செமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட், அந்த ரிட்டன் பைபிள், அந்த பேப்பர் பைபிள், அதில் எழுதப்பட்டது எல்லாமே மணவாட்டியை பற்றி எழுதின எல்லாமே இன்றைக்கி மாம்சம் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. எப்படி மணவாட்டியின் மணவாட்டியில் அது மாம்சம், ஒரு குரூப் ஆஃப் மெய்கள் மத்தியில் அது மாம்சம் ஆயிருக்கு. ரூத்து வந்து மாம்சம் ஆயிருக்க, மறுபடியும் அவள் மாம்சம் ஆயிருக்கிற, அது நீங்களும் நானும், எஸ்ஸர் மாம்சம் ஆயிருக்கிறார், ரெபேக்கா மாம்சம் ஆயிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டதோ அதெல்லாமே இன்றைக்கி மாம்சம் ஆகிருக்குது. அதனால் கிறைஸ்டும் மாம்சம் ஆயிட்டார், அவரை பற்றி எழுதின வார்த்தையெல்லாம் மாம்சம் ஆயிட்டு, இந்த பைபிள் எழுதினதெல்லாம் மாம்சம் ஆயிட்டு, நம்மை பற்றி எழுதினது, பிரைடை பற்றி எழுதினதெல்லாம் இன்றைக்கி உங்களில் வந்து மாம்சம் ஆயிட்டு, அந்த வார்த்தை பிகம் ஃப்ளஷ் இன் த பாடி ஆஃப் பிரைட். எனக்கு அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட், நம்மளை வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்டும் நியூ டெஸ்டமெண்ட்டும் எழுதியிருக்கிறது, அது மாம்சமாயிருக்கிறது. எப்படி வருது பாருங்க, எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது வருதுன்னு பாருங்க. சோடக் பிரமிட் ரிட்டன் வேர்டு ஃபார் அ ஃப்ளஷ் ஆஃப் ஜீசஸ் ஃபார் அ ஃப்ளஷ் ஆஃப் பிரைட். எப்படி பார்த்தீங்களா, இந்த மாதிரி அது வந்து நிறைவேறி இருக்கிறது. ஏனோக்கு ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறையாக இருக்கிறான். ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னார், இந்த கனியை புசிக்கு நாளிலே நீ சாகவே செய்வாய். ஆதியாகம 2:17 ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கு நாளிலே நீ சாகவே சாவாய். ஆண்டவருக்கு ஒரு நாள் வந்து 1000 வருஷம். ஆதாம் 930 வருஷத்தில் செத்து விட்டான். ஒரு நாள் முடியல, அதுக்குள்ள ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாள் முடியல. அந்த நாளிலே, அதை புசித்த நாளிலே அவன் செத்து போய்விட்டான். அவன் 1000 வருஷம் உயிரோடு இருக்கலை. யாருமே 1000 வருஷம் பைபிளில் உயிரோடு இருந்ததில்லை. அதனால் நீங்கள் கவனிக்கும் பொழுது, ஆடம் அக்சஸ் டு த ட்ரீ ஆஃப் லைஃப் இன் ஏடன், ஏதேனிலே அவன் ஜீவ விருஷத்தோடு ஐக்கியப்பட்டிருந்தான். ஆனால் என்ன செய்கிறந்தால், அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் பொழுது அவன் அதை புசிக்க விடாதபடி ஆண்டவர் அவனை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். இப்போ அதே ட்ரீ ஆஃப் லைஃப் வந்து இப்போ வந்திருக்கு. அதே ட்ரீ ஆஃப் லைஃப் எப்படி வந்திருக்குன்னா, ரிவீல்டு வேர்டாக வந்திருக்கு, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக வந்திருக்கு. அது ட்ரீ வந்து வேறு ஃபார்மில் வந்திருக்கு, வேறு ஒரு ரூபத்தில் அது இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்குது. எப்பொழுது 7 முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது. ஹல்லேலூயா. அதனால் இந்த ரிட்டன் வேர்டு வந்து ரிவீல்டு வேர்டாக மாறிடுச்சு. அதாவது எழுதப்பட்ட வார்த்தையானது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக மாறிவிட்டது. எப்பொழுது முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது. இப்பொழுது என்ன சென்றால், ட்ரீ ஆஃப் லைஃப் இப்போ அவைலபிள், உங்களுக்கு இப்பொழுது அவைலபிளாக இருக்குது. ஏதேனில் இருந்த அந்த ஜீவ விருட்சமானது இன்னைக்கு வேற ஒரு ஃபார்மில் வந்திருக்குது. அது ரிவீல்டு வேர்டாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் புசிக்கலாம். அதான் ஜெயங்கொள்ளன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசி மத்தியில் இருக்க ஜீவ விருட்சத்தை புசிக்க கொடுப்பேன் வந்து வெளிப்படுத்தல் 2:7 வாசிக்கிறோம். இப்பொழுது நீங்கள் வந்து அதை புசிக்கலாம். இப்பொழுது அது நமக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி? முத்திரைகள் திறக்கப்படுதுனால. சேம் ட்ரீ இன் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம். இஃப் யூ ஒன்ஸ் ஈட் திஸ் ட்ரீ, இந்த ட்ரீயை நீங்கள் புசிச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு பிசிக்கல் டெத்து கிடையாது, சரீரப்பரமான மரணம் கிடையாது. எப்படி ஜீவரட்சத்தின் கனியை புசித்தா சாக மாட்டாங்களோ, அதே போல் இன்னைக்கு வந்து ரிவீல்டு வேர்டாக வந்திருக்கு. இந்த வார்த்தையை புசித்தா நீங்கள் சாக மாட்டேன். ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்படலை பங்கு பெற்றானோ அதே போல் நீங்கள் பெற முடியும். ஏனோக்கு வாக்டு வித் காட் இன் அக்ரிமெண்ட் வித் த வேர்ட் ஃபார் தட் டே. அந்த நாளைக்குரிய சத்தியத்தோடு கூட அவன் ஒருமித்து போனான். அதே போல் இன்னைக்கு கொடுக்குற செய்தியோடு கூட நீங்கள் ஒருமித்து நடந்தால், அதோடு கூட உங்கள் லைஃப் ஒருமித்து இருக்கும் என்றால், லைன் அப் வித் த வேர்டு, வார்த்தையோடு கூட லைன் அப் வரிசையில் இருந்தால் நீங்கள் வந்து அதான் அந்த தேவனோடு நடப்பது. இப்பொழுது இந்த ரெவலேஷன் எல்லாம் உங்கள் ஹார்ட்டில் வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபெய்த்து வருது. இப்போ நான் அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நான் இந்த வார்த்தையில் அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கேன், ஆனாலும் நான் அல்ல, தேவனுடைய கிருபை எனக்கு செய்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கூட்டமான மக்கள் இந்த ரிவீல்டு வேர்டை புசிக்கிறாங்க, ஜீவ விருட்சத்தில் புசிக்கிறாங்க, அந்த புஸ்தகத்தை புசிக்கிறார்கள். அப்படி புசிக்கும் பொழுது எனக்கு எப்படி மரணம் இல்லையோ அது போல் நமக்கு மரணம் இல்லை. ஆமீன். எனக்கு வந்து என்ன செய்கிறான் என்றால், அவன் ஒரு சேடாவாக இருக்கிறான். இன்னொரு வாக்குடி இதுகோ, நீங்கள் இந்த செய்தியோடு உங்கள் லைனை ஒருமித்து போனேன்னு எல்லாம் நிறைய பசங்க கேட்பாங்க. செய்கிற வேலைலாம் ரொம்ப வேதனையை ஏற்படுத்தும். அவங்க பேரண்ட்ஸ் வந்து பையன் இப்போ அந்த பொண்ணு இப்படி இருக்குது, பையன் இப்படி இருக்குதும்பாங்க. என்ன இவ்வளோ பிரசங்கத்தை கேட்குறாங்களே, என்ன அவங்க என்ன மனசில் ஏறிச்சு? அப்போ வார்த்தையோடு ஒருமித்து நடப்பதில்லை. பிரசங்கத்தை ஞாயிற்றுக்கிழமை வந்து கேட்குறாங்க, ஆனால் ஒருமித்து நடப்பதில்லை. நீங்கள் தேவனோடு நடக்கலை, ராச்சரில் பங்கு பெற முடியாது. அதான் இன் அக்ரிமெண்ட் வித் காட்ஸ் வேர்ட் ரிவீல்டு வேர்ட், அந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையோடு கூட நம்ம சேர்ந்து நடப்பது. ஆண்டவர் ஆபேலுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்திருந்தார், ஆனால் காயினுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. தேவனோடு தொடர்பு வைக்க வேண்டும் என்றால் இரத்தத்தின் மூலமாகத்தான் தொடர்பு வைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த இரத்தமானது அதுதான், இரத்தத்தினால் தான் பாவம் வந்தது. ஆதாம் ஏவாள் செய்த பாவம் பழத்தை சாப்பிட்டதுனால அல்ல, அது இரத்த சம்பந்தமான ஒரு பாவம் என்பதை ஆண்டவர் ஆபேலுக்கு வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாட்டின்படி அவன் பலியை கொண்டு வருகிறான். அவனுடைய பலியும் அவனுடைய வெளிப்பாடும் கரெக்டாக இருக்கிறது. ஆனால் காயின் வந்து கனிகளை காயில கொண்டு வரும் பொழுது அது வெளிப்பாடாக இல்லை, அது விசுவாசத்தினாலே அவன் செய்யாதனாலே ஆண்டவர் அவனை புறக்கணித்தார். ஆபேல் மரித்து இன்னும் பேசுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அவனுடைய ரெவலேஷன் இன்னைக்கு பேசுது.
அவன் பெற்ற ரெவலேஷன் இன்னைக்கு பேசு. அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் வந்தது. இந்த ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் ரத்தத்தினால தான் தேவனோட ஐக்கியம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவன் மரித்து இன்னும் பேசுகிறான், அந்த வெளிப்பாடு பேசுகிறது. ஹல்லேலூயா. அதனால ஏனோக்கு டைம் வந்து அந்த ஆன்டி டிவிலியன் ஏஜ், பூர்வ உலகத்தினுடைய முடிவுக்கு முன்னால இருந்தது. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு குளோபல் டிஸ்ட்ரக்ஷன் வந்தது, உலக அழிவு ஏற்பட்டது. அதே போல தான் இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ஆண்டவர் இந்த உலகத்தை அழித்து போடுவார், குளோபல் டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படும். எனக்கு நீங்க வந்து என்ன செய்யலன்னா, அங்கே அந்த கேப்ஸ்டோன் வைக்கப்படலை. எனக்கு காலம் வந்து மேரேஜ் யூனியன் காலம் இல்லை, அது ஆட்டுக்குட்டியாண்டியுடைய கல்யாண நாள் கிடையாது. ஆட்டுக்குட்டியாண்டிய கல்யாணம் வரல, இப்பொழுது ஆட்டுக்குட்டியாண்டிய கல்யாணம் வந்திருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவும் அவருடைய கடைசி கால மனவாட்டியும் இப்பொழுது ஜாயின் டுகெதர், ரெண்டு பேரும் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் இங்கே இது வந்து சபை. அங்கே வந்து தலைக்கல் கிறிஸ்து, இப்பொழுது தலைக்கல் வந்திருக்கிறது. தலைக்கல்னா ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. முத்திரைகள் தரப்பட்டுப்பட்டதுனாலே முழு சத்தியமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அது ஏழாம் தூதனுடைய செய்தி மூலமாக தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. பெர்ஃபெக்ட் வேர்டு இப்பொழுது வந்திருக்கிறது. நம்ம குறைவான சத்தியத்தில் இல்லை, நம்ம நிறைவான சத்தியத்தில் இருக்கிறோம். இந்த கீழே இருக்கிற பகுதி எல்லாமே குறைவான சத்தியம். அங்கே என்ன சொன்னால், எபேசிலிருந்து லவோதிக்கா வரைக்கும் குறைவான சத்தியம். இப்பொழுது நம்ம வந்து நிறைவான சத்தியத்தில் வந்திருக்கிறோம். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து கிரைஸ்ட். கிரைஸ்ட் வந்து முத்திரைகள் திறக்கப்பட்டது நிமித்தமாக அவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். கிரைஸ்ட் அண்ட் இஸ் என்டைம் பிரைட், இந்த கடைசி கால மனவாட்டி, ஜாயின் டுகெதர் மேக்கிங் த கம்ப்ளீட் பிரமிடு. அதனால் இந்த தலைக்கல் இல்லைன்னா அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அந்த பிரமிடு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரியும் இந்த டைம் அது கிடையாது. அதனால் அவன் தலைக்கல் அங்கே வைக்கலை, அதை அப்படியே மொட்டையாக விட்டுட்டான். இப்பொழுதும் எகிப்தில் அது ஏனோக்கு கட்டின பிரமிடு இருக்குது. பைபிள் வந்து உண்மை, அது இன்னும் இருக்கிறது, அது அழியாமல் இருக்கிறது. இத்தனை வருஷம் ஆகியும் அது அழியலை, அதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. எகிப்துக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் இப்பொழுது தலைக்கல் வந்திருக்கிறது, தலைக்கல்லோடு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் டாட் டாட் போட்டிருக்கு, அதான் இன்விசிபிள் யூனியன். டைரெக்டாக இணைக்கப்படலை, நம்ம வந்து காணக்கூடாத இணைப்பு, இன்விசிபிள் யூனியன் வித் த ஹெட்ஸோன். தட் வாஸ் த ரெவலேஷன் தட் ஏனோக் ஹேட். ஏனோக்குக்கு அந்த வெளிப்பாடு வந்தது. Enoch had left the capstone off. அவனுடைய பிரமிட்ல அவன் கேப்ஸ்டோன் அங்க விட்டு விட்டான். Because that was not the age of marriage of the lamb. அது ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்து, கல்யாண வேலை அல்ல. ஆனால் நம்முடைய பிரமிடில் கேப்ஸ்டோன் வந்திருக்கிறது. அவர் பிரமிட் ஆஃப் திஸ் ஏஜ் ஹேஸ் த கேப்ஸ்டோன் ஆன். இதோ கேப்ஸ்டோன் மேலே இருக்கிறது. The pyramid of Christ and his bride has been completed in the age. Ella complete aayittu, ella satyam complete aayittu, innoru satyam varaporadilla. Adhanaala Enochukku andha enna sonnala andha revelation da avana vandu inga enna sonna eduthukollapadadilla pangu perumbadiyaga seidhathu. Adhanaala indikku namakku andha velippaadu irukkum endral, by our possession of the revelation, நம்ம என்ன சொத்து வச்சிருக்கிறோம், வெளிப்பாடு இருக்குது. அல்லேலூயா. பணம் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை விட பெரிய சொத்து நம்முடைய ஹார்ட்டில் இருக்குது, இந்த வெளிப்பாடு. கேட்டுட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் கொடுக்க அதை பண்ணுறது பெரிய காட்ஸ் கிரேஸ். அது ஒரு சொத்து, அது நம்மளை நம்ம அதை ப்ரொசஸ் பண்ணியிருக்கோம், அதை உடையவர்களாக இருக்கிறோம். இதுதான் தேவனை பிரியப்படுத்துகிறது. என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய ஊழியக்காரன் அவன் வெளிப்பாட்டின்படி நடக்கிறான். அவனுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவனுக்கு சின்ன குழப்பம் கூட கிடையாது. என்னை குறித்தும், என்னுடைய வார்த்தையை குறித்தும், என்னுடைய பிளானை குறித்தும் தெளிவாக அறிஞ்சிருக்கிறான். இதுதான் ஆண்டவரை பிரியப்படுத்தும். இப்போ நான் வந்து இந்த வெளிப்பாடு எனக்குள்ளே வரும்பொழுது நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேன். இந்த வெளிப்பாடு இல்லாமல் சும்மா நீங்கள் தான் நீங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், நல்லது தான். நாங்கள் மெசேஜை பிலீவ் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டை பிலீவ் பண்ணுறோம், நல்லது தான். வெளிப்பாடு கிளியராக இருக்குதா? இப்பொழுது தற்பொழுது பார்த்தா மெஜாரிட்டி பாஸ்டருக்கு வெளிப்பாடு இல்லை. நம்ம ஏதோ குறை சொல்கிறோம்னு அர்த்தம் இல்லை. நம்ம அவங்கள பார்க்குறோம், பார்க்குறோம், அவங்க மெசேஜை கேட்குறோம். அதனால் பாருங்கள், அந்த ரெவலேஷன் ஏனோக்கு அந்த ஃபுல் பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன் இருந்தது. அதனால தான் அந்த பிரமிடை கட்டினான். அந்த வெளிப்பாட்டின்படி தான் அவன் பிரமிடை கட்டினான். அவனுக்கு அந்த அது ஓப்பன் ஆனது. அது ஓப்பன் ஆனதுனால அந்த பிரமிடை கட்டினான். எங்கள் பிரதர் பெண்ணனுக்கு இந்த ரிட்டர்ன் வேர்டு ஓப்பன் ஆனது. கர்த்தர் ஏழு தூதோடு இறங்கி வந்தார். அவர் ஓப்பன் பண்ணுகிறார். இதை வார்த்தையில மறைந்திருந்த கிறிஸ்துவை ஓப்பன் பண்ணுகிறார். வார்த்தையில மறைந்திருக்கிற மனவாட்டியை ஓப்பன் பண்ணுகிறார். ரெண்டு ரெவலேஷன், பிரைட் க்ரூம் அண்ட் பிரைடு. இந்த ரெவலேஷன் வரும்பொழுது கம்ப்ளீட் ஆகிவிட்டது. பிரமிடு கம்ப்ளீட் ஆகிவிட்டது. ஹெட்ஸோன் வந்து விட்டது. ஹல்லேலூயா. அதனால இப்போ அந்த வெளிப்பாடு தான் என்ன செய்தென்றால் நமக்கு வந்து ராப்சரை கொண்டு வருது. This will be our testimony. இதுதான் நம்முடைய சாட்சி. நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பதாக நாம் இந்த வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறோம். ஏனோக்கு பெற்ற அதே வெளிப்பாட்டை நம்ம பெற்றிருக்கோம். ஃபுல் பைபிள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. காலையில் என்ன பிரசங்கம் பண்ணேன்? மனுஷகுமாண்டு வருகை எதிர்பார்க்கிறீங்களா? ஆர் யூ லுக்கிங் த சன் ஆஃப் மேன் ஆர் ஓர் அல்லது அல்லது என்ன சொன்னால் கேட்டின் மகனுடைய வருகையை எதிர்பார்க்கிறீர்களா? உலகம் வந்து கேட்டின் மகனுக்குள்ளே போகும். நம்ம வந்து மனுஷகுமாருடைய வருகை நமக்கு வந்திருக்கு. அந்த வெளிப்பாடு அது. இந்த ரெவலேஷன் தான் நீங்கள் உங்களுக்கு இந்த ரெவலேஷனை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும் பொழுது இது தேவனை பிரியப்படுத்துது. அந்த ரெவலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடக்கிறீங்க. வாக் வித் காட். நீங்களும் அந்த வெளிப்பாடும் அக்ரிமெண்டில் ஒருமித்து இருந்து அந்த லைன் அப் வித் வேர்டர் நடக்கும் பொழுது நீங்கள் ராப்சரில் பங்கு பெறுவீங்க. கண்டிப்பாக ராப்சரில் பங்கு பெற முடியும். ராப்சரில் பங்கு பெறலன்னா உங்கள் மிஸ்டேக் தான். இங்கே வார்த்தையானது போதிக்கப்படுது. இங்கே ஃபுல் ரெவலேஷன் கொடுக்கப்படுது. இட் வாஸ் த ரெவலேஷன் காஸ்ட் ஹிம் டு வாக் வித் காட். அந்த வெளிப்பாடு தான் நம்ம தேவனோடு நடக்கும்படியாக செய்தது. அதுதான் தேவனை பிரியப்படுத்தினது. அதுதான் அவனை வந்து ஆண்டவர் அவனை மேலே எடுத்துக்கொண்டார். மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. முதல்ல சவுட்டு. சவுட் வந்து என்னென்னா ஆரவாரம். ஆரவாரம் வந்து அது தீர்க்கதரிசியுடைய செய்தியாக இருக்கிறது. மெசேஜ் அது ஹவராக இருக்கிறது. மல்கியா 4:5-6 எழுதப்பட்ட அந்த தூதனுடைய செய்தியாக இருக்குது. வாய்ஸ் என்னென்னா அதை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்டு. எலியா வந்து செய்த அற்புதத்தை விட எலிசா 2 மடங்கு அதிகமாக செய்தான். அதே போல் பிரதர் பிரணாம் என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு செய்தியை கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் அதை விட நல்லா கொடுக்க முடியும்னு சொல்கிறார். அதே போல் இது எலிசாவின் ஊழியர். 2 மடங்கு அனாய்டிங் வந்திருக்கு. மனவாட்டிக்கு 2 மடங்கு அனாய்டிங். ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட். அதனால் பிரதர் பிரணாம் சொல்லாத பகுதியெல்லாம் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். அதை வச்சு எல்லாத்தையும் பிரசங்கம். மனசுக்குள்ளே பிரதர் பிரணாம்க்கு கொண்டு வந்த வெளிப்பாடு இருக்குது. ஆனால் நான் பைபிளை வச்சு தான் உங்களுக்கு போதிக்கிறேன். கரெக்ட் வே ஆஃப் ப்ரீச்சிங் அதுதான். மற்றபடி அவங்க போதிக்கும் பொழுது அது தவறான விதத்தில் போதிப்பது. அது தவறான விதத்தில் ஜனங்களை வந்து அதை வந்து வழி நடத்துவது. ஸோ ராங் வே ஆஃப் ப்ரீச்சிங். கரெக்ட் வேனா பைபிளை தான் போதிக்கணும். நான் இப்போ எனக்கு பைபிளை பற்றி தான் போதிக்கிறேன். நான் சொன்ன வெளிப்பாடெல்லாம் இப்போ பெண்ணாமில் என் மனசில் இருக்கிறதுனால சொல்கிறேன். சிலதை காமிக்கிறேன், சிலதை மனசில் இருந்து சொல்கிறேன். இதுதான் சரியான விதத்தில் பிரசங்கம் பண்ணுவது. பைபிளே தூர வச்சுட்டு தீக்கு தேச்சு அங்கே சொன்னாருக்கு சொன்னார் இதை சொன்னார்ன்ட்டு அதே வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ண, பைபிளே படிக்காமல் தீக்கு தேச்சு செய்தியை வச்சு பிரசங்கம் பண்ணும்பொழுது அது ராங் வே ஆஃப் ப்ரீச்சிங்காக இருக்குது. ஹலோ வாய்ஸ் வந்து சேம் மெசேஜ் தான். பிரதர் பிரணாமுடைய மெசேஜ் வந்து மோர் அட்வான்ஸ்டா இருக்கு. நீங்க தீர்க்கதரிசி செய்தியை படிக்கிறத காட்டிலும் இந்த மெசேஜ் மோர் அட்வான்ஸ்டா இருக்கும். அனாயிண்டட் பிரீச்சர்ஸ் வந்து மோர் அட்வான்ஸ்டா இருக்குது. இதுதான் உங்களை பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு வருது. இந்த பிரைட் மினிஸ்ட்ரி தான் பெர்ஃபெக்ஷன்ல கொண்டு வருது. அதுதான் நம்முடைய பேரை அழைக்கிறது. இந்த மெசேஜ் கேட்கும் பொழுது பாஸ்டர் நீங்க சொன்ன மெசேஜ் என் லைஃபுக்கு சரியா எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. திருப்பூர்லேருந்து ஒரு சகோதரி சொல்கிறாங்க, பாஸ்டர் என்ன 3 வருஷமாக நான் சர்ச்சுக்கு போகலை, உங்கள் பசன் தான் கேட்குறேன். அது நீங்கள் சொல்கிறது என் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப வாஞ்சியாக பேசுகிறாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி வார்த்தை கிரியை செய்தா ஒரு மனசில், ஒருத்தருடைய மனசில் எவ்வளோ கிரியை செய்கிறான்னு எனக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. அதனால் பாருங்கள், அதெல்லாம் எலெக்டட் பீப்புள் ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறாங்க. அதுக்காக என்ன தியாகத்தையும் பண்ணுறாங்க. நீங்கள் கவனிக்கும் பொழுது என்ன சென்றால், இந்த 7 சர்ச்சஸ் வந்து ரெசரக்ஷன் வரல, இப்பொழுது ரெசரக்ஷன் வருகிறது. நீங்கள் பரிபூர்ணம் அடையும் பொழுது தான் அவங்களுக்கு ரெசரக்ஷன் வரும். நீங்கள் ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இந்த வெளிப்பாடை குறித்து ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மெசேஜை குறித்து ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாழும் பொழுது அதுதான் ஏனோ வாக் வித் காட். அவனுக்கு பிளான் ஆஃப் ரெடெம்ஷன் இருந்ததுனால தான் பிரமிடை கட்டினான். பின்பு பிரமிடை கட்டினது மட்டுமல்ல, அவன் வாக்டு வித் காட், அவன் தேவனோடு நடந்தான். அவனுடைய விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தினது. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். நீ மறிக்காதபடி நேராக வந்துருன்ட்டார். அதே போல தான் நமக்கு ட்ரம்ப் வந்து என்ன செய்கிறதென்றால், அந்த நித்திரை அடைந்த பரிசுத்தவான்களையும் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களையும் சந்திக்க வைக்கிறது. கேதர்ஸ் அஸ் ஆல் மீட் இன் த லார்ட் ஜீசஸ் இன் த ஏர். நம்ம வந்து ஆகாயத்திலே சந்திப்போம். அதனால் அவர் இறங்கி வரும்பொழுதே 3 காரியத்தோடு வருகிறார். சவுட், வாய்ஸ், ட்ரம்போடு கூட வருகிறார். அதெல்லாம் சவுட்டு, இப்போ வாய்ஸு, அதுக்கு பிறகு ட்ரம்ப் வரும்பொழுது நம்ம மேலே போயிடும். ஹல்லேலூயா. இதுதான் ஏனோக்குடைய வெளிப்பாடு. அதே வெளிப்பாடு ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே நமக்கு தந்திருக்கிறார். அதே மாதிரியே நாம் வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கேட்டதான வார்த்தையை சிறிது நேரம் யோசித்து பார்ப்போம். 3 காரியம். ஏனோக் வாக் வித் காட், அவன் தேவனோடு நடந்தான். ஹீ ப்ளீஸ் காட். 2வது, ஹீ ப்ளீஸ் காட். 3வது, ஹீ ஹேட் ஃபெல்லோஷிப் வித் ஆடம். ஃபர்ஸ்ட் ஆடம் ஆதாமோடு கூட நேரடியாக பேசினான். அதே 3 காரியம் நமக்குள்ளே இருந்தால் நீங்கள் ராப்சரில் பங்கு பெற முடியும். அந்த வெளிப்பாடு தான் அவனை பிரமிடு கட்ட வைத்தது. ஃபர்ஸ்ட் பைபிள் அவனுக்கு வெளிப்பட்டபடினாலே அவன் வந்து அந்த பிரமிடை கட்டினான். அந்த வெளிப்பாடு வரலன்னா பிரமிடு கட்ட முடியாது. அதில் இருந்த அதே தான் அந்த பிரமிடில் இருக்குது. இப்பொழுது நமக்கு ரிட்டன் பைபிள் வந்திருக்கு. இந்த ரிட்டன் பைபிளை கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கிறார். ஒரு ப்ராஃபிட் நமக்கு அதை விளக்கி காண்பித்திருக்கிறார். காண்பிக்கும் பொழுது நமக்கு ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த ஓப்பன் ஆனது நம்ம வந்து பிரைட் குரூமாக மாற்றுது. நம்ம ஃபைனல் வாய்ஸாக மாற்றுகிறது. நம்ம ராப்சருக்கு ஆயத்தப்படுது. இப்பொழுது பிரமிடு மேலே அந்த ஹெட் ஸ்டோன் வந்திருக்கிறது. பிரமிடு இப்பொழுது கம்ப்ளீட் ஆகிவிட்டது. ஏனோக்கு அதை வைக்கலை. இப்பொழுது நம்முடைய பிரமிடு மேலே அந்த தலைக்கல் வந்திருக்கு. உங்களுடைய ஜீவியத்தின் மேலே தலைக்கல் வந்திருக்கு. உங்களுடைய லைஃப் ஒரு பிரமிடாக இருக்குது. இப்பொழுது கேப்ஸ்டோன் உங்கள் லைஃப் மேலே வந்திருக்கிறது. அப்படி லைஃப் மேலே வரும்பொழுது நீங்கள் ராப்சரில் பங்கு பெற முடியும். ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிரும். இப்பொழுது இன்விசிபிள் யூனியனில் இருக்கும். ஒரு நல்ல டைரக்ட் யூனியன் வரும். அந்த டைரக்ட் யூனியனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் கத்திரிக்கு நம்ம நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாள் வெகு சமீபமே, அவரும் சேர்ந்திடு. அந்த நாள் வெகு சமீபமே, சுற்றர்கள் அவரும் சேர்ந்து. Never சத்தம் மானில் தொன்னிட பதினொன்னாம் அதிகாரம் 23 வசனம். நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கர்த்தரத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணுவின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினாலனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேக பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள்.
சகோதரன் ஜீவானந்தமர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நாம் எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்துவோம்.
பாடல் 547 சாங் நம்பர் 547 இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும். சரணங்களை இரண்டு முறை பாடலாம். சரணங்களை இரண்டு முறை பாடலாம். Wake up.
காவலாய் நிற்பேனே பின்பு மோட்சலோகத்தில் என்றும் வாழுவேனே இன்னமும் கல்வாரியில் காவலாய் நிற்பேனே பின்பு மோட்சலோகத்தில் என்றும்
பிறகு கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து எல்லாரும் ஆகாரத்தை புசித்து சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தூரத்திலிருந்து வந்திருக்கவங்களுக்கு முதன்மை ஸ்தானம் கொடுங்க. சாரி, ஜீவா அவர்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கிறாங்க. சாரி, சாந்தி ஜான் பீட்டர் அவங்க வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க. இன்னும் சிலர் அதிக தூரத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. எல்லாரையுமே கத்தர் ஆசீர்வதிப்பதாக. ஜாமனும் எங்களை நேசிக்கிற பரலோகப்பிதாவே, இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து இவ்வளவு நேரம் காத்திருந்து உங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் பங்கு பெற்று இப்பொழுது ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவி இவ்விதமான ஆண்டவரை நீ செய்தது போல நாங்களும் செய்யும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக சோத்துரும். இப்படி செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நீர் தாமே எங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக சோத்துரும். பந்தியில் பங்கு பெற்ற எல்லாருடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்டுக்கும் நீர் பதில் அளிப்பீரா. அவங்க தங்களுடைய இதயத்தில் இப்பொழுது என்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட் வச்சுருக்கிறார்களோ எல்லாத்தையும் நீர் கிராண்ட் பண்ண போகிறதுக்காக சோத்துரும். கர்த்தாவே, எல்லாரையும் நீர் ஆப்சருக்கு ஆயத்தப்படுத்து. இன்னும் புதுசாய் வந்திருக்கிற அனைவரையும் ஆசிபதி. சோரன் யோபு அவருடைய பிள்ளைகள் இதோ வேளச்சேரியிலேருந்து புதுசாக வந்திருக்கிறாங்க. அவர்களை நீர் ஆசிபதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்திருக்கிற, மதுரையிலேருந்து வந்திருக்கிற இன்னும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் புதிதாக வந்திருக்கிறார்கள். எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. கர்த்தாவே, ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த பந்திய ஆசீர்வதியும் ருசியுள்ள பதார்த்தமாக மாற்றும், ஆரோக்கியமான ஆகாரமாக மாற்றும். ஐந்த பர் ரெண்டு மீனை ஆசீர்வித்தது போல் அந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும் நாங்கள் புசித்து குடித்து திருப்தியாகி உங்களுடைய நாமத்துக்கு மகிமையான சாட்சிகளாக ஜீவிக்க உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். உங்களை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன்.